தண்ணீர் பந்தல் வைத்தப்படலாம். தண்ணீர் பந்தல், பெருமான் எப்படியெல்லாம் அந்த உயிர்களுக்கு உதவுகிறான் என்பதை பார்க்கும்போதுதான் அவனுடைய வான்கருணையை நமக்கு மறக்க முடியல. அந்த வரலாறு பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அப்படி இருக்கும். தண்ணீர் பந்தல், நம்முடைய மணிவாச பெருமான் ரொம்ப அருமையாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து முடிவார். இதை ஒன்று சொன்னார், என்ன செய்தார், என்ன சொன்னார், தண்ணீர் பந்தல் ஜயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆக்கிய நன்மையும். குருநாதா, நீ எனக்கு மட்டுமா திருப்பெருந்தொழில் உடை செய்தாய்? இல்லை, எத்தனையோ அறிஞர்களை அவப்படுத்திருக்கிற தண்ணி பந்த வச்சியப்பா, தண்ணி பந்த, தண்ணீர் பந்தல் ஜயம்பெற வைத்து என்ன குறிக்கோளுக்காக, பாண்டியனுடைய படை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய அன்பன், அதனால ஜயம்பெற வைத்து. சரி, தண்ணீர் பந்தலை யாரு விட்டு, அப்புதிரிகள் மாதிரி அந்த பணியாளர்கள் இருந்து கூட செய்யல, என்னது தானே நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். கொஞ்சம் தண்ணி சாப்பிடலாங்களே, ரொம்ப அருமையா இருக்குங்களே என்று நீயே கொடுத்தாயினர். ரொம்ப அருமை, அந்த தண்ணீர் பந்தல் ஜெயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மை. சில வரலாறு தெரியுது, சில வரலாறு அது என்னன்னு தெரியுது. துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் பொண்ணு வழங்கல ஐயார் அதனில் சைவனாகியும். ஒரு வரலாறு சொல்லப்படுறோம், அதுதானா அல்லவான்னு தெரியல. பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் என்னானாய் ஒண்ணு விளங்கல. இதை வச்சுதான் மறுமடிகள் என்ன பண்ணார், இந்த மணிவாசர் கூறுகிற வரலாறுகள் பல எந்த திருமுறை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் கூறப்படாமையினாலும், இந்த வரலாறுகள் இன்னதென்றே அறிய முடியாமையினாலும் இவர் காலம் மிக பழமையானது என்று தீபிச்சார். மணிவாசர் காலம் எல்லாருக்கும் முந்தியது, அது அவர் பாடின பல காரணங்கள் இது ஒன்று. ஏன்னா இந்த வரலாறுகள் எல்லாம் ஏனைய திருமுறை ஆசிரியர் போற போக்கில் குறிக்கிறது. திரிபுரம் இருக்குது எல்லாரும் சொல்றாங்க, ராமன் அதெல்லாம் சொல்றாங்க, தக்கன் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்து என்ன செய்தார்னு தெரியலையே. இதனால் உடைய காலம் மிக பழமையானது என்று அல்லவா, சரி இருக்கும். ஆகவே இப்பொழுது அருமையான சம்பு மதுரை பனி பரவின் பரம் இரவு தனியே வந்து தனி பணிந்த வெம்பு கதிரோன் மறுமானை விடுத்து மீண்டு தாழிறுக்கி அம்பொற்கதவின் விடை பொறித்தது அறிந்தும். அருமை, ஏன்னா ஒரு திங்களுக்கு ஒரு முறை நம்ம சிந்திக்கிறோம்னு தெரியுது. ரத்தனகிரிக்காகவே என்ன பண்ணார்னு கேட்டா, போன தரம் ஒரு மாசத்துக்கு முன்ன செஞ்சது அவங்களை ஞாபகப்படுத்துறோமா, ஞாபகப்படுத்துற. நம்ம போன திங்கள்ல என்ன செய்தோம்னா, ஒரு சோழன் காடு வெட்டி சோழன் ஒருவன், அவன் வந்து இந்த பாண்டியர்களுக்கு அவர்களுக்கு பயமையினாலே காஞ்சிபுரத்துல போய் தங்கியிருந்தான். ஆனா அவனுக்கு சொக்கநாதரை தரிசிக்கணும்னு நினைப்பு, நேரடியா அரச குலத்துல வந்தா பாண்டியன் எதேன்னு செய்வானு வருத்தம். பெருமானை வேண்டினான், வாராஜா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார். வந்து தானே கதவை திறந்து உள்ள குண்டி தன்னையே காட்டி மீண்டும் வந்து இந்த வழியாப்போ அதை எப்படிப்போ என்று சொல்லி அந்த கதவியின் தானே பூட்டி இலச்சினை வைத்து அப்படி அமைச்சது ஞாபகம் இருக்குதா அப்படின்னா, இப்பதான ஞாபகத்துக்கு வருது, அந்த போன மாசம் இல்லைங்க அப்படின்னு அது சொன்னோம் சொன்னோம். இப்பொழுது அந்த அரசன் வழிபாடு செய்துட்டு அனுச்சார் பாருங்க, காஞ்சிபுரத்துக்கு காடு வெட்டி சோழன்னு பேரு. அந்த காடு வெட்டி சோழனுக்கு சோழன் தொடர்பாக யாருக்கு செய்தோம், அவருக்கு உதவி செய்தார் போன போன மாசத்துல. இப்ப யாருக்கு உதவி செய்ய போறான்னு கேட்ட, இந்த பாண்டியனுக்கு உதவி செய்ய போற. என்ன சார், அன்னைக்கு வேணுமா எதிரிக்கு உதவி செய்தாருங்கிறீங்க, இன்னைக்கு இவனுக்கு உதவி செய்யாருங்கிறீங்க, ஏது அவரும் அரசியல்ங்கிறது உடனே ஆரம்பிச்சிடப்படாது இல்லவா. அரசியலில் நிலையான பயவரும் இல்லர், நிலையான நண்பரும் இல்லர். மக்கு பயில ஓம் புத்தியை விட்டுரு. அரசியல் என்னமோ அப்படித்தான், நிச்சயம் என்றும் நிலையான பயவரும் இல்லர், என்றும் நிலையான நண்பரும் அல்லர். ஆனா ஆண்டவன் கருணை அப்படி இருக்காது, மறந்துடாத. அரசியல் அப்படிதான் வரப்போகுது, நிலையான நண்பரும் அல்லர், நிலையான பயவரும் அல்லர். எனவே போன வாரம் போன மாதத்தில் என்னன்னு கேட்டா, பயவராக இருந்த அந்த காடுவெட்டி சோழன் இங்க இருக்கிற அந்த பாண்டி மன்னனுக்கு எதிரியாயிருப்பதனால தான் வழிபாடு செய்ய முடியாமைக்கு இறைவனே கதவியும் திறந்து தன்னையும் காட்டி மீண்டும் தன் கதவு சாத்தி இலச்சினையும் விட்டு மீண்டும் வழி அனுப்பி வைத்தான். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் சில காலம் ஆச்சான். சில காலம் ஆனவுடனே தென்ன அரசன் புறந்தரன் போல் செலுத்து நாளில் காடறிந்த மன்னன், அந்த காடு வெட்டி சோழன் இருக்கானே அவன், பின்னர் வெளிப்படையா போந்து மதுரேசன் பொன்னங்கமலத்தால் வணங்கி போவான் முன்னி பெரும்பொருளை கண்ணி நாடன் கேண்ணி பெற விடுத்தான். இதான் இப்ப பயவனாயிருந்தவன் நண்பனாகிறான். என்னது சரி, நம்ம ஒவ்வொரு முறையும் பாண்டி நாடு போய் சொக்கநாதருக்கு வழிபாடு செய்யணும்னா ஆண்டவன் உதவுறது கடினம் அல்லவா, அதனால அந்த பாண்டியன் நண்பாக்கிக்கலாம். நண்பாக ஆக்குறோம்னா என்ன பண்றதுனாரு, எல்லாம் சில்றதான் வேற என்ன அப்படின்னா அப்பவே சில்ற வந்துட்டு. அதனால என்ன அவனுக்கு கப்பத்தை ஒரு கப்பத்தை ஒரு தொகையை கட்டிவிட்டோம்னு சொன்ன நண்பனா போடுறான். ஆஹா அருமையான எண்ணம் அப்படின்னா உடனே ஒரு கப்பத்தை கட்டினா பாண்டியனுக்கு, இதுவரை நான் செய்ததெல்லாம் மறந்து விடுக, செய்தது செய்ததாகட்டும், இனி செய்ய வேண்டியது நல்லதாகட்டும் என்று சொன்னார். நடந்தவை நடந்தவையாகட்டும், இனி நடக்க வேண்டுவது நல்லவையாகட்டும் என்று சொன்னார். அந்த வசனமெல்லாம் அப்பவே வந்துட்டு வந்துட்டு. இந்த பொருள் பெற்றார், பொருள் வாங்கணும்னு சார் தான் தள்ளு, நமக்கு என்ன கப்பம் கட்டுறான், அருமை அருமை நீ வாப்பான்ட்டான். எனவே எந்த பாண்டியனுக்கு பயந்து போனதுல இருந்தானோ இந்த மாதத்துல என்னன்னு கேட்டா அருமையா கப்பம் கட்டணும்னு நேரம் அவனையும் வர்றான். வந்தா இவனே எதிர்கொண்டு அழைத்து, யார அந்த காடு வெட்டி பாண்டியனே, எல்லாம் ரெண்டு ஒண்ணு கைகோத்து கலக்குது. உடனே போன மாசம் வந்தவங்க கேட்டவங்க கேட்டதுக்கு என்ன சொல்லிட்ட, அரசியலில் என்றும் நிலையான பைவரும் அல்ல நிலையான நண்பரும் அல்லர் என்று முடிச்சுட்டான். சமாதானம். பிறகு இப்படி போகும்போது என்ன பண்ணா பாண்டிய அந்த காடு வெட்டி அந்த இவன் சோழன் என்ன பண்ணான்னு கேட்ட, இந்த கப்பம் கொடுத்தா ஆண்டுதோறும் கப்பம் கொடுத்துட்டு வரணும். இன்னொரு எண்ணம் பார்த்தான், அவன் ஒரு பெத்த பொண்ணு, அது வயதுக்கு வந்த பெண்ணு, மெதுவா பாண்டியனுக்கு கொடுத்துட்டா மாப்பிள்ளை ஆக்கிட்டோம்னா அப்புறம் கவலை இல்லை. அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படி வந்துடுவான். நல்ல எண்ணம் பண்ணார். உடனே சொல்லி அனுப்பிச்சான், தம்பி ஐயா என்னுடைய ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை உங்க பாண்டியன் உங்களுக்கு கொடுத்துறேன். அவர் பார்த்தார், அருமை அருமை தானா வலிய வந்ததை ஏமிடுவானே சொல்லிட்டு சரி திருமணம் பண்ணாங்க. இப்படி திருமணத்துக்கு வேண்டி ஏற்பாடு நடக்கும் போது இந்த பாண்டியனுக்கு ஒரு தம்பி, எல்லாரும் சேர செங்குட்டுவன் தம்பியா இருக்கிறாங்களா இல்லையா, சேர செங்குட்டுவன் தம்பி எப்படி இருந்தான், இளங்கோவல் ரெண்டு பேர் இருந்தாங்களா, அண்ணனும் தம்பியும். ஒரு ஜோதிடர் வந்தாராம், தம்பி பெரிய தம்பிய, ஆமாங்க தம்பி, அடுத்த சின்ன தம்பி, அப்படியே பார்த்தான். தம்பிதான் நான் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரும் போல இருக்குது, தம்பியினுடைய சூட்டிகெல்லாம் பார்த்தோம்னா அந்த சாமுத்திரியா லட்சம் எல்லாம் அருமையா இருக்குன்னு சொன்னதுதான் தெரியும். சமயம் இருக்க தம்பி பட்டத்துக்கு வருவதில்லைன்னு உடனே புவியரசு திறந்தாராம். இப்படி துறவு மேற்கொண்டுட்டார். அப்படிப்பட்ட தம்பி இல்லவா, தம்பி அப்படி ஒரு தம்பி இருந்தான். அதே காலத்துல இன்னொருத்தர் இருந்தான், எங்க அண்ணன் தலைய கொண்டு வந்தா 1000 ரூபாய் பரிசுன்னு அப்படி ஒரு தம்பி இருந்துட்டு, என்ன பண்ணி தொலைக்கிறது, எங்க அண்ணன் தலைய கொண்டு வந்தவனுக்கு 1000 ரூபாய் பரிசு வச்சான் ஒரு தம்பி, அவன் யார், இளங்குமணன். அந்த நேரத்தில் ஒரு புலவர் போனார், புலவர் போனார். போன உடனே இவர் எங்க அண்ணன் வந்து எங்க இருக்கிறார், காட்டுல இருக்கிறார் இல்ல, என்ன தலையை கொண்டு வந்தா 1000 ரூபாய் பரிசு என்ன. புலவர் போனார், போன உடனே எப்பா இப்போ வந்தீங்க, மிக்க நன்றி, வாங்க இங்க, என் தம்பி என் தலையை கொண்டு வரவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு வச்சிருக்கிறாங்க, இந்தாங்க அந்த வாள் என்ன. புலவர்கிட்ட, ஆமா செத்து கொடுத்தான் சீதக்காதீங்களே, தலையை கொடுத்தும் குடை கொடுக்கணும் சார். புலவர் நடுங்கிட்டார், ஆறாரா என்ன இப்படி சொல்றாரு, அதனால நான் காட்டு நாட்டில் இருக்கிறேன், அங்க வர முடியல, தம்பி இப்படி வச்சிருக்கிறான் ஒரு பரிசு வச்சிருக்கிறான், அதனால அந்த தலையை எடுத்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவான்னு. வாழ் தந்தனே தலையனக்கு என்று சொன்ன. வாளை கொடுத்து என் தலையை எடுத்துட்டு போப்பா, ஆக நீ வெறுங்கையோட போகாது, நீ வெறுங்கையோட கூடாது. இப்படி எல்லாம் இருந்ததாக கேள்வி, இருந்ததாக கேள்வின்னா நீ உடனே பரவலர்ல கூட சொல்லக்கூடாது.